முதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய உலக தண்ணீர் தின சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மேற்பார்வை பொறியாளர் திரு எஸ் எழிலரசன் அவர்கள் நீர் இன்று அமையாது உலகு குறித்து பல தகவல்களை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
எனது பெயர் எழிலரசன். நான் வந்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் மேற்பார்வை பொறியாளராக திருச்சியில் பணிபுரிந்து வருகிறேன்.
ஐயா, நம்ம ஒவ்வொரு வருடமும் மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினத்தை கடைபிடிச்சிட்டு வர்றோம். இந்த தண்ணீர் தினம் கடைபிடிக்கப்படக்கூடியதன் நோக்கம் என்னவா இருக்குங்க ஐயா?
அதாவது முதல் உலக தண்ணீர் தினம் வந்து 1993 வந்து அனுசரிக்கப்பட்டது. உலக தண்ணீர் தினம் வந்து ஆண்டுதோறும் மார்ச் 22ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதுவும் இந்த வருஷம் 2024 யுனைடெட் நேஷன்ஸ் அதுக்கான என்ன கருப்பொருளை அறிவித்திருக்கிறது என்றுனா, நீர் என்பது அமைதிக்கான நீர் அப்படிங்கிற ஒரு கருப்பொருளை அறிவித்திருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட ஆய்வுப் பொருளை தேர்ந்தெடுத்து அதை செயல்படுத்துவதில் முனைப்புடன் உள்ளது. இந்த உலக தண்ணீர் தினத்தினுடைய நோக்கம் நீர் ஒரு விலைமதிப்பற்ற வளம் என்பதை மக்களுக்கு நினைவூட்டுவது முக்கியமான ஒரு பொருள். அதை வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் மற்றும் நிலையான முறையில் நிர்வகிக்கப்பட வேண்டும். அனைவருக்கும் சுத்தமான மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய நோக்கம் அனைத்து பொதுமக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மற்றும் நிலையான குடிநீரை வழங்குவதாகும். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, தண்ணீரை வந்து சிக்கனமாக பயன்படுத்துவதுதான் இதனுடைய முதல் நோக்கம். இரண்டாவது வந்து மழை நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை வீடுதோறும் உருவாக்க வேண்டும் மற்றும் அனைத்து இடங்களிலும் முடிந்த அளவுக்கு மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். தண்ணீரை அடுத்தது மூன்றாவதாக தண்ணீரை மாசுபடாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். நான்காவதாக முக்கியமானதாக அனைத்து மக்களுக்கும் அதற்கு உண்டான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் முக்கியமான ஒரு கருத்தாக கொள்ள வேண்டும்.
ஐயா, நீங்க சொன்னது போல இன்னைக்கு தண்ணீருடைய சிக்கனம், தண்ணீருடைய சேமிப்பை பத்தி நிறைய இடங்கள்ல அரசாங்கத்திலிருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தண்ணீருடைய சேமிப்பு பத்தி அவர்களை அறிவுரை சொல்றதுக்கு இன்றைக்கு அதனுடைய அவசியம் என்ன, அதற்கு என்னங்க தேவை, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இதை குறிச்சு வந்து ஆக்சுவலா வந்து நம்ம பூமியில வந்து 71% வந்து தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கு. 29% வந்து லேண்ட் மாஸ் இருக்கு, அதாவது வந்து நம்ம வசிக்கிற லேண்டு. இந்த 79% தண்ணீர் இல்ல 97% கடல் நீரா தான் இருக்கு. மீதமுள்ள 3% நன்னீர், அந்த 3% நன்னீரும் நமக்கு வந்து நம்மளால கை கட்டிய தூரத்தில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் வந்து 0.3% மட்டும்தான். அது எந்த இதுல இருக்குன்னா, ஃப்ரெஷ் வாட்டரா ஏரி குளம் மற்றும் ஆறுல இருக்குங்க. இது வந்து இந்த தண்ணீர் தட்டுப்பாடுக்கு என்ன, தண்ணீர் தட்டுப்பாடு பற்றாக்குறை ஏன் வருது அப்படின்னா, நகரங்கள்ல பெருகி வரும் மக்கள் தொகை, அதற்கு தேவையான அதிகப்படியான நீர் வளம் தேவைப்படுகிறது. நகரங்கள்ல அதிகரித்து வரும் கட்டடங்கள், மேலும் தார் சிமெண்ட் சாலைகள் அதிகமாவதால் திறந்த வெளி பகுதிகள் குறைந்து விடுகிறது. அதனால இயற்கையான மழை ஊடுருவல் தடுக்கப்படுகிறது, மேலும் பருவமழை பொய்த்து போகிறது. அப்போது தண்ணீர் தட்டுப்பாடு அதிகரிக்கிறது. அதிக அளவு நிலத்தடி நீர் எடுக்கப்படுவதால் நிலத்தடி நீர் மட்டம் வெகுவாக குறைகிறது. இதெல்லாம் வந்து தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமா இருக்கு. இதற்கான தீர்வு வீணாக வழிந்தோடுகின்ற மழை நீரை வந்து மேற்பரப்பிலோ இல்லை வந்து நிலத்தடியிலோ சேகரிக்கணும். அதே மாதிரி ஏரி குளங்கள் கண்மாய்கள் கோயில் குளங்கள் எல்லாமே மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் தான். ஆரம்ப காலத்துல இது எல்லாமே மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் தான். மழைநீர் சேகரிப்பு தொன்று தொட்ட காலத்துல இருந்தே வந்து பழக்கத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு. மழைநீர் சேகரிப்பை வந்து 2 வகையா வந்து நம்ம சேகரிக்கலாம். மழைநீர் சேகரிக்கிறது பூமிக்கு மேலாக சேகரிக்கலாம், அல்லது பூமிக்கு உள்ளாகவே சேகரிக்கலாம். அதே போல வந்து மழைநீர் சேகரிப்பு ஏன் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு, நீர் ஆதாரங்களோட தேவை அதிகமா போச்சு, நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து கொண்டே போகிறது. அதே போல நிலத்தடி நீருடைய தன்மையும் குறைந்து, இப்போது அந்த தன்மை நிலத்தடி நீரோட வந்து தன்மை குறைவதால அதையும் நம்ம வந்து வாட்டர் டேப்ல இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். மேலும் இந்த மழைநீர் சேகரிப்பு எப்படி எல்லாம் வந்து சேகரிக்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்றோம். மழைநீர் சேகரிப்பு வந்து கட்டடத்தினுடைய கூரைகள்ல விழுற மழைநீரை சேகரிக்கிறதுக்கு தேவையான வீட்டு கூரை பரப்பு, அதுக்கப்புறம் மழைநீர் கால்வாய், அதுக்கப்புறம் மழைநீரை கொண்டு வரும் குழாய், வடிகட்டி தொட்டி, சேமிப்பு தொட்டி, இதன் மூலம் வந்து கட்டடத்துல உள்ள மழைநீரை சேகரிக்கலாம். வீணா வந்து இப்ப நிலப்பரப்புல ஓடுற மழைநீரை எப்படி சேகரிக்கிறதுனா, உபயோகத்தில் உள்ள கிணறு, கிணறு வந்து உபயோகத்தில் வந்து அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி குழாய் கிணறுகள், பயன்பாட்டில் இல்லாமல் கிணறுலாம் இருக்கும், அதில் வந்து நம்ம சேகரிக்கலாம். நீர் உறிஞ்சி கிணறு, அதே மாதிரி நீர் உறிஞ்சி குழி நம்மளா அமைச்சு அதில் சேகரிக்கலாம். நீர் உறிஞ்சி படுகை இருந்தால் அதுலேயும் சேகரிக்கலாம்.
தண்ணீரினுடைய பயன்பாடு குறித்து பொதுமக்கள்கிட்ட ஒரு என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வு காணப்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இல்ல, ஆக்சுவலா வந்து என்னன்னா, தண்ணீரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படிங்கறது முதல் கட்டமா அதை நம்ம வந்து மக்களிடையே கொண்டு செல்றதுதான் நம்மளுடைய முதலாவது கடமையா வச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது எப்படின்னா, இப்ப வந்து நல்ல நீர், அதாவது போர்ட்டபிள் வாட்டர், பாதுகாக்கப்பட்ட குடிநீரினுடைய அளவு குறைஞ்சுக்கிட்டே போகுது. அந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீரை நாம் வந்து குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மற்ற இதர பர்பஸில் இந்த தோட்டங்கள் பராமரிப்பது அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வந்து இந்த போர்வெல் வாட்டர் கொஞ்சம் லெஸ் வந்து குறைந்த இதா இருக்கும், அந்த உப்புத்தன்மை கொஞ்சம் கூட இருக்கும், அந்த மாதிரி பயன்பாட்டிற்கு போர்வெல் வாட்டர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணலாம். அதாவது இன்னொன்னு, இதற்கான ஒரே தீர்வு மழைநீர் சேகரிப்பு. மழைநீர் சேகரிப்பு வந்து திட்டத்தை செயலாக்குவதற்கு இப்ப வந்து அரசாங்கம் வந்து அதற்கான ஊக்கம் நிறைய ஊக்கங்கள் பண்ணியிருக்காங்க, அதை வந்து கட்டாயமாக ஆக்கியிருக்காங்க. மழைநீர் சேகரிப்பு பார்த்தீங்கன்னா, அனைத்து அரசு கட்டிடங்கள், பள்ளி கட்டடம், மருத்துவ கட்டிடம் எல்லாமே செயல்படுத்தணும்னு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இப்ப வந்து நம்ம நகர்ப்புறங்கள்ல வீடு கட்டுறதுக்கெல்லாம் வந்து பிளான் அப்ரூவல் எல்லாமே வித்து வந்து ரீசார்ஜ் சக்சஸ் இருந்தாதான் அதுக்கான அப்ரூவல் கொடுக்குறாங்க. குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்பு பெறுவதற்கும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு கண்டிப்பாக செய்திருக்க வேண்டும், அப்பதான் அந்த நம்ம இணைப்பு வந்து வாங்க முடியும். ஈவன் கிராமங்களில் கூட மழைநீர் சேகரிப்பு ஒரு அங்கமாக ஆக்கப்பட்டுள்ளது.
தேவையில்லாம எந்தெந்த வழிகள்லாம் வீணா போகுது, அதை எப்படி தடுக்கிறது, அதற்குண்டான வழிமுறைகளை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இல்ல, இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா, இயற்கையா வந்து நம்ம வந்து இயற்கையாக வந்து தண்ணீர் வழிஞ்சோடி போய்கிட்டு இருக்கு இல்லையா, கடல்ல கலந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இயற்கை நீராதாரங்களை மேம்படுத்தி எப்படி பராமரிக்கிறது அப்படின்னா, குளம், குட்டை மற்றும் ஏரியெல்லாம் வந்து கரையை உயர்த்தி பலப்படுத்தணும். அதே மாதிரி அதனுடைய அடித்தளங்கள்ல நல்லா தூர்வாரி ஆழப்படுத்தணும். இயற்கை நீராதாரங்களை விட்டுல வந்து நீர்வரத்து கால்வாயெல்லாம் வந்து அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி அது வந்து அந்த குளங்களை நோக்கி ஓடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு வந்து அரசு வந்து முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இயற்கை நீராதாரங்கள் ஒட்டியுள்ள பகுதிகளில் குழந்தைகள் விளையாடவோ அனுமதிக்க கூடாது. அதே போல மலம், சிறுநீர் கழிக்கவோ மற்றும் வீட்டு கழிவுகளை கொட்டவோ கூடாது. இதெல்லாம் வந்து என்னன்னா, வந்து அந்த மாசுபட்ட இயற்கை நீராதாரங்களை மாசுபட வைக்கிறது. இன்னும் வந்து அதை நம்ம பாதுகாக்கணும். இயற்கை நீராதாரங்களை நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஆழ்குளை கிணறுகள், திறந்தவெளி கிணறுகள் எல்லாத்தையும் சுற்றி வேலி அமைத்து பாதுகாக்கப்பட வேண்டும். திறந்தவெளி கிணறுகளில் குப்பை கொட்டுவதை தடுப்பதற்கு வலை கொண்டு மூடி பாதுகாக்கணும். நீர் ஆதாரங்கள் இருக்குங்களா, இப்ப போர்வெல் இருக்கு, அடிப்பம்பு, ஹேண்ட்பம்ப் எல்லாம் இருக்கிறது சுத்தி, அது மழைநீர் சேகரிப்பு முறைகளை வந்து அடிப்பம்பு பக்கத்திலே அதற்கான அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும். அங்க அடிக்கிறது வேஸ்ட் ஆகிற வாட்டர் வந்து ரீசார்ஜ் பண்ணி அங்க பண்ற மாதிரி பண்ணணும். அதே போல வந்து அனைத்து குடிநீர் ஆதாரங்களை வந்து நம்ம வருஷத்துக்கு ரெண்டு முறை அது தரமானது இருக்கா அப்படிங்கறத நம்ம உறுதி செஞ்சுக்கணும்.
தண்ணீருடைய தேவை அதிகரிக்கிருக்கு, தண்ணீருடைய அளவு குறைஞ்சிருக்கு, இதுக்கு என்னங்க காரணம்?
எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா, எல்லாமே மோஸ்ட் அர்பனைசேஷன் தான், எல்லாமே வந்து நகரமயமாக்கல். நகரமயமாக்கல்ல வந்து எல்லா இடங்களும் வந்து காங்கிரீட் காடுகளா, இயற்கை காடுகள் எல்லாம் காங்கிரீட் காடுகளாக மாறி, மழைநீர் வந்து மழைநீர் உள்ள புக முடியாத அளவுக்கு இன்று வந்து நிலைமை வந்து மோசமான நிலைமை போய்கிட்டு இருக்கு. அதற்கு வந்து இப்ப என்ன, இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து நம்ம கேட்டகரைசேஷன் பண்றாங்க. அதாவது வந்து நிலத்தடி நீர் அதிகமாக உறிஞ்சப்படுகிறது, அதனால வந்து அது ஓவர் எக்ஸ்பிளாய்டட், கிரிட்டிக்கல், செமி கிரிட்டிக்கல், சேஃப் ஜோன் அப்படிங்கிற வகையில இருக்கு. அதையும் தாண்டி இன்னொன்னு சலைன் பெல்ட், சலைன் இது, இந்த இடங்கள் எல்லாமே வந்து இப்ப நீர் கடந்த ஒரு 15-20 வருடங்களாக வந்து அதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, இந்த சேஃப் ஜோன்ல இருந்ததெல்லாம் இப்ப வந்து கிரிட்டிக்கல் ஜோனுக்கு போயிட்டு இருக்கு. அதாவது ஓவரா நம்ம வந்து பூமிக்கு அடியில் உள்ள நீரை வந்து அதிகமா எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு அபாய கட்டத்தை நோக்கி செல்கிறது. அதனால வந்து தண்ணீருடைய பயன்பாட்டை வந்து எவ்வளவு நம்மளால வந்து சிக்கனமாகவும் அதை வந்து பாதுகாக்கவும் நம்ம அனைத்து முயற்சிகளையும் எடுக்கணும்.
ஐயா, இப்ப நம்ம கோடை காலத்துல அதை நோக்கி வரக்கூடிய காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கோடை காலகட்டத்துல மனிதன், பறவை, விலங்குகள் இது எல்லாத்துக்குமே தண்ணீர் எந்த அளவுக்கு தேவையா இருக்கு, அதை பத்தி சொல்ல முடியும்.
கோடை காலம்னாவே நம்ம வந்து தண்ணீர் சிக்கனம் வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து பயன்பாடு வந்து கோடை காலத்தினுடைய நம்மளுடைய பயன்பாடு கூடிக்கிட்டே போகுது, ஆனா தண்ணீரினுடைய வந்து இருப்பு வந்து குறைஞ்சுக்கிட்டே போகுது. அப்ப வந்து நம்ம வந்து அதை வந்து சிக்கனமா பயன்படுத்தணும். பறவைகள் எல்லாத்துக்கும் வந்து பயன்படுத்தும் மாதிரி நம்ம வந்து அதற்கான வந்து இப்ப பறவைகள் எல்லாம் நீர் கிடைக்காம வந்து பறவைகள் விலங்குகள் எல்லாம் வந்து அல்லாளும் நிலை இருக்கிறது. தொட்டி இல்ல இந்த மாதிரி ஒரு பாத்திரத்திலோ தேவையானாலும் அங்கங்க வீட்டு கூரைகளிலோ இல்ல எங்க அது வந்து இது பண்றதோ அதை வந்து நம்ம அதற்கான ஏற்பாடுகள் செய்தா வந்து அது வந்து நலமாக இருக்கும்.
ஐயா, இப்ப கழிவு நீரை பயன்பாட்டு உள்ள ஒரு பயனுள்ள நீரா மாற்ற முடியுமா, அதற்கான தொழில்நுட்பங்கள் இருக்கா, அது எப்படிங்க கழிவு நீரை பயன்பாடு உள்ள நீரா மாத்துறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
கழிவு நீர் வந்து இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வந்து நம்ம கிராமப்புறங்கள்ல நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு 55 லிட்டர், அதே போல வந்து பேரூராட்சிகள்ல 70 லிட்டர், நகராட்சிகளில 90 லிட்டர், மாநகராட்சியில 135 லிட்டர். இந்த மாதிரியான நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு நாம் வந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்குகிறோம். இதுதான் நம்மளுக்கான அளவீடு. இந்த நீர் அனைத்துமே இதுல வந்து கிட்டத்தட்ட 80% கழிவு நீராகத்தான் வந்து திரும்ப வந்து அது ஆற்றிலோ இல்ல வந்து இதிலோ கலக்கிறது. அதை வந்து மறுசுழற்சி பண்ணி மீண்டும் நாம் வந்து பயன்படுத்தலாம். அதுதான் இப்ப வந்து நமது எதிர்காலம் வந்து அதுதான், அதை நோக்கி தான் நம்ம பண்ணணும். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து கடல் நீரை சுத்திகரிப்பு செய்து அதை பயன்படுத்த வேண்டிய நிலையில தான் உள்ளோம். கடல் நீரை சுத்திகரிப்பு செய்வது என்பது வந்து அதிக விலை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. கடல் நீரை சுத்திகரிப்பு செய்து அதை வந்து பல இடங்களுக்கு கொண்டு போய் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்வது என்பது வந்து அதிக விலை கொடுக்க வேண்டியதாகிவிடும். எனவே வந்து மறுசுழற்சி செய்து அதை பயன்படுத்துவது, அதாவது குடிநீரை தவிர மற்ற பயன்பாட்டிற்கு, குடிநீர் மற்றும் சமைப்பதற்கு அதை தவிர மற்ற பயன்பாட்டிற்கு மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரை பயன்படுத்தும் சூழ்நிலை எதிர்காலத்தில் நிச்சயமாக உருவாகும். அதை நோக்கி வந்து நாம் தள்ளப்படுவோம்.
ஐயா, இப்ப தண்ணீர் அப்படிங்கிறப்ப பொதுவா நம்ம வீடுகள்ல எப்படி சிக்கனமா தண்ணீரை வந்து சேமிச்சு பாதுகாக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இல்ல, வீடுகளில் வந்து தண்ணீரை பாதுகாக்கிறது வந்து நீங்க வந்து இப்ப வந்து நான் நம்ம வந்து டெய்லி வீட்டுல பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து கார்பரேஷன் வாட்டர் வரும், அந்த தண்ணீரை நாம் தொட்டியில பயன்படுத்துவோம் இல்லாரு பாத்திரத்துல சேமித்து வைத்துக் கொள்கிறோம். அந்த சேமிக்கப்பட்ட நீரை நாம் வந்து ஒரு நாள் விட்டு 2 நாட்களுக்கு ஒரு நிறைய ஒரு நாள் தண்ணீர் வருகிறது என்றால் அதை திரும்ப கீழே ஊற்றி விட்டு புதுசாக தண்ணி பிடிக்கிறோம். அந்த மாதிரி வந்து அதை செய்யாம அதை வந்து நாம் எந்த தண்ணீரும் உடனடியாக ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ கெட்டு போகிறதில்லை, அதை நாம் பயன்படுத்த வேண்டும். தண்ணீரை வந்து இது மாதிரி வந்து அதே போல தண்ணீர் டேப்பை எப்பயுமே அதை திறந்து வச்சிருக்கிறோம். அது வந்து தண்ணீர் நம்ம வந்து குடிநீருக்கும் சமையலுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணீரை பிடித்து அதை தோட்டத்துக்கு யூஸ் பண்றது அது தேவையில்லாம். அது மாதிரி வந்து அது பாட்டுக்கு ஓவர் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதை வந்து யூஸ் பண்ணணும் எப்பயுமே. நம்ம என்ன நம்மளுடைய தேவை முடிஞ்ச உடனே அதை வந்து மூடி வைக்க வேண்டும், வீணாக செல்வதை தடுக்க வேண்டும்.
ஏன் இன்னைக்கு நம்ம தண்ணீரை எந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு பாதுகாத்து கொடுத்ததுனால நம்ம இப்ப தண்ணீரை வந்து வசதியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு இந்த தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்தினா நம்மளுடைய பின்வரும் சந்ததியினர்களுக்கு அந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்தின மாதிரி பாதுகாப்பா அவங்களுக்கு கொடுக்க முடியும், அதுக்கு நம்ம என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நானே ஒரு உதாரணம், அதாவது நான் வந்து கிராமத்து பின்னணியில் இருந்து இந்த நிலைக்கு வந்துள்ளேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க கிராமங்களில ஏரியில உள்ள தண்ணீரை தான் நாங்கள் புனித நீருக்கு யூஸ் பண்ணோம். அந்த அளவுக்கு அந்த தண்ணீர் பாதுகாக்கப்பட்டதாக இருந்தது, அந்த தண்ணீரால எந்த நோயும் வந்ததில்லை. நான் சொல்றது வந்து 1975 அந்த மாதிரி வருடங்கள்ல அந்த தண்ணீர் ஈவன் வந்து குளங்கள் குளத்துல இருந்து குளம் ஏரியில் எடுக்கப்பட்ட தண்ணீரே நல்ல நீராக இருந்துச்சு. இப்போ வந்து அனைத்து நீர்நிலைகளும் மாசடைந்துள்ளது. இப்ப எல்லாமே வந்து நம்ம வந்து ரிவர் வாட்டர் தான் இப்ப எடுத்து, ரிவர் வாட்டரோ இல்ல போர் சப் சர்ஃபேஸ் அண்ட் வந்து கிரவுண்ட் வாட்டர் தான் நம்ம வந்து தரைக்கு கீழே உள்ள நீர் தான் வந்து பாதுகாப்பான நீராக இருக்கு. அதனால அந்த நிலைக்கு வந்து நாம வந்து இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து நீர்நிலைகள் வந்து மாசுபட நாம் ஒரு காரணமாக ஆயிட்டோம். அதை பாதுகாக்க பண்ணது நம்மளுடைய தயாரி கடமையாக ஒவ்வொருவரும் கருத வேண்டும்.
ஐயா, இன்னைக்கு இந்த நீர் பாதுகாப்பது குறித்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள்கிட்ட என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தலாங்க ஐயா?
இது வந்து ஆக்சுவலா தமிழ்நாடு குடிநீர் வெளியாளுமே வார வருடா வருடம் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணி நாம் நடத்திட்டு இருக்கோம். மாவட்ட ஆட்சியர் தலைமையில விழிப்புணர்வு வாகனங்களையும் ஏற்பாடு பண்ணி எங்கெங்கெல்லாம் பொதுமக்கள் கூடுறாங்களோ அங்கெல்லாம் அந்த வாகனங்கள் வந்து சென்று அது வந்து மழைநீர் சேகரிப்பினுடைய இன்றியமையாமையை நாம் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஈவன் பள்ளி கல்லூரிகள் அனைத்து வகைகளும் அனைத்து இடங்களிலும் அதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் வந்து மாணவர்களே வந்து ஈடுபாட்டோட செயல்படுத்தி அதை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்கோம்.
ஐயா, இப்ப தண்ணீர் அப்படின்னு சொல்றப்ப வீட்டுல நம்ம பொதுவா பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை எப்படி நம்ம பாதுகாப்பா சிக்கனமா நம்ம வந்து பயன்படுத்துறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இல்ல இல்ல, அதான் குடிநீர் பயன்பாட்டுக்கு வந்து முக்கியமான விஷயம். குடிநீர் பயன்பாட்டுக்கு முக்கியமான ஒரு சில இது என்னன்னா, குடிநீரை வந்து சமைப்பதற்கும் குடிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்துவோம் என்ற உறுதிமொழி எடுக்கணும். அதே போல குடிநீர் ஆதாரங்களை மாசுபடாமல் பாதுகாப்போம் அப்படின்னு முடிவு எடுக்கணும். அதே மாதிரி இந்த பள்ளம் தோண்டி குடிநீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். அதே போல கிராமங்களில் உள்ள பொது குழாய்கள், நீர் ஆதாரங்கள்ல பக்கத்துல குளிக்கிறது, துணி துவைக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்திரம் கழுவுறது, இவைகளை தவிர்க்க வேண்டும். அதே போல பொது குழாய்களில் குடிநீர் வீணாவதை தடுத்து அதை உடனடியா அந்த டேப்பை மூட வேண்டும். குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்தினால் மின்சார செலவு குறையும். அதே போல குடிநீரை வந்து விநியோகிக்கிறப்போ அது வந்து பிளீச்சிங் பவுடர்லாம் தேவையானாலும் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம அதை உறுதி செஞ்சுக்கணும். அது என்ன வந்து இல்லாட்டி வந்து அது வந்து மாசுபடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம்.
ஐயா, இதுவரைக்கும் உலக தண்ணீர் தினத்துல தண்ணீரை எப்படி சிக்கனமா பயன்படுத்தணும், தண்ணீர் எந்தெந்த வழிகள்லாம் மாசு அடையுது, எப்படி அந்த மாசுலேருந்து தண்ணீரை தவிர்க்கணும், தண்ணீரை எப்படி சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படிங்கறத குறித்து இன்றைய உலக தண்ணீர் தினத்துல மிக சிறப்பான மிக தெளிவான ஒரு தகவல்களை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நன்றி ஐயா, நன்றி.
நேயர்களே, இதுவரை திருச்சி தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மேற்பார்வை பொறியாளர் திரு எஸ் எழிலரசன் அவர்கள் நீரின்றி அமையாது உலகு குறித்து பல தகவல்களை நம்முடன் வழங்கினார். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.